2015 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத தென்றலிதழில் கல் ராமன் அவர்களுடன் சி கே வெங்கட்ராமன் அவர்களின் நேர்காணல். தமிழ் வடிவம் மீனாட்சி கணபதி அவர்கள், ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். கல் ராமன் என்று அறியப்படும் கல்யாணராமன் ஸ்ரீனிவாசன் சென்னை அண்ணா பொறியியல் கல்லூரியில் படித்த பின் டாடா கன்சல்டிங் என்ஜினியர்ஸ் குழுமத்தில் சிறிது காலம் பணியாற்றினார். ஸ்காட்லாந்தில் சில காலம் பணி செய்த பின் அமெரிக்காவின் வால்மார்ட் நிறுவனத்துக்கு வந்தார். அங்கே 12 ஆண்டுகளில் 18 முறை பதவி உயர்வு பெற்றதே ஒரு சாதனைதான். அதற்கு பின்னர் அவர் வகித்த பதவிகளை பாருங்கள். குரூப் ஆன் சிஓஓ, ட்ரக் ஸ்டோர் .com சிஇஓ, ஈபே வைஸ் பிரசிடென்ட், அமேசான் சீனியர் விபி, குளோபல் ஸ்காலர், ஃபவுண்டர் சிஇஓ. தற்போது ஜோன்காம் என்ற மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் சிஇஓ. தமிழ்நாட்டின் நெல்லை மாவட்டத்தில் சுமார் 96,000 ஏழை குழந்தைகளின் கல்விக்கு உதவுகிறார். இலவச ஊனமுற்றோர் முதியோர் விடுதிகளை ஆதரிக்கிறார் என்பவை அவை பற்றிய அறிமுகத்தை முழுமைப்படுத்துகின்றன. 15 வயதிலேயே தந்தையை இழந்து ஒருவேளை உணவுக்கே சிரமப்பட்ட போதிலும் தாயாரின் தியாகத்திலும் வழிகாட்டிலும் வாழ்க்கையை அறவழியில் அமைத்துக் கொண்ட கல் ராமன் அவர்களோடு பேசுவோம், வாருங்கள். தென்றல், உங்கள் சிறுவயதின் பிரியமான நினைவுகள் எவை? கல்ராமன், நான் 3 அல்லது 4ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தேன். நல்ல மார்க் எடுத்தாலும் முதல் மாணவனாக வர முடியவில்லை. என் அம்மா 2வது 3வது ரேங்க் வாங்குவதில் தவறில்லை. ஆனால் முதல் ரேங்க் வாங்குபவரைத்தான் எல்லாருக்கும் நினைவில் இருக்கும், மற்றவர்களை மறந்து விடுவார்கள் என்பார். என்னை விட அதிக மார்க் வாங்கும் ஒரு பெண்ணும் பையனும் வகுப்பில் இருந்தனர். அவர்களிடம் எனக்கு பொறாமை கிடையாது, ஆனால் என்னால் அவர்களை முந்த முடியாது என்று நினைத்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து அடுத்த தேர்வில் அந்த பெண்ணை முந்திவிட்டேன். அந்த பையனை முந்த முடியவில்லை. ஒரு கட்டத்தில் அவனும் வகுப்பை விட்டு சென்று விட்டான். நான் முதல் ரேங்க் எடுத்தேன். என் அம்மாவுக்கு மிகவும் சந்தோஷம். நான் அவர்கள் இதில் என்னுடைய வெற்றி என்று எதுவும் இல்லை. போட்டி குறைந்தால் தன்னிச்சையாக நடந்தது, குறைந்ததால் தன்னிச்சையாக நடந்தது என்பேன். I just humbled myself by saying that I was the tallest midget. ஆலையில்லா ஊரில் இருப்பை பூச்சர்க்கரை என்பார்களே அது போல. பிறகு 8ஆம் வகுப்பில் வேறு ஊரில் ஒரு பள்ளியில் நானும் அவனும் படித்தோம். நான் அதிக கவனத்துடன் படித்திருக்க வேண்டும். ஒவ்வொரு தேர்விலும் அவனை விட அதிக மார்க் எடுத்தேன். முதல் ரேங்குக்கு இப்பொழுதுதான் மரியாதை என்று நினைத்தேன். எங்கள் பள்ளியில் நான் தான் பெரிய ஆள். உலகத்திலேயே பெரிய புத்திசாலி நான் என்பதல்ல, ஆனால் ஆசிரியர்கள் என்னிடம் மிக அன்பாக இருந்தனர். அற்புதம். மைக்கேல் ஜார்டன் எஃபெக்ட் இதுதான். ஒரு சவால் வந்தால் அதை தகர்த்தெறிவது. மிகச் சிலரிடமே இந்த மனோபாவம் உள்ளது. அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. எல்லாம் மனப்பாடம் செய்து வாந்தி இழுத்ததுதான். ஆனால் ஒன்று இடைவிடாது நம் குறைகளை சரி செய்து கொள்ளும் முயற்சிதான் வாழ்க்கை. Life is a relentless pursuit of minimizing imperfections. ஏனென்றால் பெர்ஃபெக்ஷன் வரவே வராது. அது வந்துவிட்டால் இறைவனை சென்றடைய வேண்டியதுதான். அதற்கப்புறம் இங்கு வேலை இல்லை. உங்கள் இன்ஸ்பிரேஷன் யார் யார்? என் அம்மா தான். என் அப்பா இறந்தபோது அம்மாவுக்கு 39-40 வயது, 5 குழந்தைகள், 8ஆம் வகுப்பு படித்திருந்தார், கிராமத்தில் இருந்தார். என் அண்ணனை அப்பாவின் இடத்தில் வேலைக்கு அனுப்பியிருக்கலாம். என்னையும் ஏதாவது குமாஸ்தா வேலைக்கு போக சொல்லிவிட்டு அப்பாவின் பென்ஷனை வாங்கி கொண்டு விதியை நொந்தபடி சாதாரணமாக வாழ்ந்திருக்கலாம். அவர் அப்படி செய்யவில்லை. நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லை, சரியாக சாப்பிட உடுத்த வழி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கூரை ஒழுகினாலும் பரவாயில்லை. எல்லாரும் நன்கு படிக்க வேண்டும். யாரும் படிப்பை நிறுத்த வேண்டாம் என்றார். படிப்புதான் நம்மை கடைத்தேற்றும் என்பது அவரது நம்பிக்கை. விடாமுயற்சியை அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். பல பேர் முயற்சியின்மையால் தான் தோற்று போகிறார்கள். நமக்கு வசதி இல்லாவிட்டாலும் தர்மம் செய்ய வேண்டும் என்பார் அம்மா. என் பாட்டியுடன் சேர்த்து வீட்டில் 7 பேர், 420 ரூபாய் பென்ஷன். சமயத்தில் வீட்டில் உள்ள பொருட்களை விற்கும் நிலை வரும். அப்பொழுதும் பிச்சை கேட்டு வருபவர்களுக்கு உணவளிப்பார். ஏதோ இந்த வசதியையாவது பகவான் நமக்கு கொடுத்திருக்கிறாரே என்பார். நம்மை விட புத்திசாலிகளை, அதிகம் படித்தவரை, நல்ல குணம் படைத்தவரை கண்டு பொறாமைப்படு. ஆனால் நம்மை விட அழகானவர்களை, பணக்காரர்களை கண்டு பொறாமைப்படாதே என்பார். அம்மா பூஜை செய்வார். எனக்கும் கடவுள் நம்பிக்கை உண்டு. எங்கு வேண்டுமானாலும் நான் இதை சொல்வேன். நான் போர்டு மீட்டிங்க்கு கூட எனது இஸ்கான் ஜபமாலை பையை, இஸ்கான் சாண்டிங் பேக் எடுத்து போவேன். எனக்கு தெய்வ நம்பிக்கை உண்டு என்பதையோ அல்லது நான் வறிய குடும்பத்திலிருந்து வந்தவன் என்பதையோ சொல்லிக் கொள்வதில் எனக்கு தயக்கம் கிடையாது. என்ன வேண்டிக் கொள்வீர்கள் என்று அம்மாவை கேட்பேன். ஏனென்றால் நான் கடவுளிடம் என்னுடைய கவர் டிரைவ் பெட்டர் ஆகவும் நல்ல மார்க் வாங்கவும் என்று வேண்டிக் கொள்ள விரும்புவேன். அம்மா அதற்கு எப்பொழுதும் முன்னம்பிக்கையுடன் அவரை பிரார்த்திக்கும் மனம் வேண்டும் என்ற கோரிக்கையை மட்டுமே கடவுளிடம் வைக்க வேண்டும் என்பார். இன்ப துன்பங்களில் அவரை பிரார்த்திப்போம். ஆனால் குறிப்பாக இது வேண்டும் என்று கேட்பதில்லை. உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று கடவுளை கேட்பேன். உங்கள் தந்தையை பற்றி அம்மா என்ன கூறுவார்கள்? அப்பா மிக ஏழை குடும்பத்தில் 13 குழந்தைகளில் ஒருவராக பிறந்தவர். பாக்கி 12 குழந்தைகளும் ஊட்டச்சத்து இல்லாமல் இறந்துவிட்டனர். எஞ்சியவர் அப்பா மட்டுமே. அவரும் 46 வயதில் இறந்து போனார். என் பாட்டி 96 வயது வாழ்ந்தார். அப்பாவும் வினோதமான அறிவாளி. வறுமை காரணமாக 8ஆம் வகுப்புடன் படிப்பை நிறுத்திவிட்டு வருவாய்த்துறையில் கிளார்க்காக சேர்ந்தார். பிறகு அஞ்சல் வழியில் பட்டப்படிப்பை முடித்தார். டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் படித்தார். ரஷ்யன், ஜெர்மன் மொழிகளை கற்றார். ஆங்கிலத்திலும் புலமை உண்டு. எங்கள் ஊரில் எனக்கு தெரிந்து ஆங்கிலம் புத்தகம் படித்தவர் அவர்தான். மேலதிகாரிகள் பார்வையிட வரும்பொழுது சொல்வதை சுருக்கெழுத்தில் டிக்டேஷன் எடுத்துக்கொண்டு தட்டச்சு செய்து கையெழுத்து பெற அவரால் மட்டுமே முடியும். மிக நேர்மையானவர். வருவாய்த்துறையில் இருந்தாலும் லஞ்சம் வாங்க மாட்டார். ஏழைகள் சான்றிதழ் கேட்டு வந்தால் மற்றவர்களையும் லஞ்சம் வாங்க விடமாட்டார். தானே சான்றிதழ்களில் கையெழுத்து முத்திரை எல்லாம் போட்டு கொடுத்துவிட்டு அவர்களுக்கு பணமும் கொடுத்து அனுப்புவார். இரக்க குணம் மிகுந்தவர். சுயமரியாதை மிக்கவர். கலெக்டர், சப் கலெக்டர் யாராயிருந்தாலும் காலில் விழமாட்டார். அம்மா இப்படி நிறைய சொல்லி இருக்கிறார்கள். பல வருடங்களுக்கு பின் தாலுகா ஆபீஸ் போகும்போது கூட என்னை சீனிவாசனின் மகன் என்று அறிமுகப்படுத்துவார்கள். நான் என் அப்பாவோ அம்மாவோ செய்ததை போல் 10,000 மடங்கு அதிகம் செய்திருக்கலாம். ஆனாலும் நான் அவர்களது மகனாகத்தான் அறியப்படுகிறேன். உங்கள் தர்ம சிந்தனையை தூண்டியது எது? நான் தர்மத்திலேயே வாழ்ந்து வந்திருக்கிறேன். அமெரிக்க வர்த்தக நிறுவனங்களில் உங்களது வளர்ச்சி பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? குருட்டு அதிர்ஷ்டம், கடவுளின் கருணை, அம்மாவின் ஆசீர்வாதம் எல்லாமும் தான் காரணம். நான் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் இருந்ததும் ஒரு காரணம். இவற்றுடன் கடின உழைப்பு, நேர்மை, புத்திசாலித்தனம் எல்லாம் சேர்ந்ததும் காரணம். solutionstar.com நிறுவனத்தில் நீங்கள் வகிக்கும் பொறுப்பு என்ன? அதில் நீங்கள் சாதிக்க நினைப்பது என்ன? வெரி சிம்பிள். உலகம் முழுவதும் எல்லோருக்கும் வீடு வாங்குவதோ விற்பதோ எளிதான ஒளிவு மறைவற்ற சந்தோஷமான அனுபவமாக இருக்க வேண்டும். இதை சாத்தியமாக்க ஒரு மிகப்பெரிய போர்ட்டல் செய்து கொண்டிருக்கிறோம். www.xome.com. வாடிக்கையாளர்களுக்கு பண விலையும் கால விலையும் இரண்டையும் தவிர்ப்பது இதன் நோக்கம். நீங்கள் தீவிர ஏஞ்சல் முதலீட்டாளர். முதலீடு செய்யும் போது எவற்றை கவனிப்பீர்கள்? நான் முதலில் அவர்களது ஐடியா என்னவென்று பார்ப்பேன். அது சிக்கலானதாக இருந்தாலோ அல்லது அதனால் வாடிக்கையாளர்களுக்கு பணம் நேரம் எப்படி மிச்சமாகும் என்பதை 3 வரிகளில் சொல்ல முடியாவிட்டாலோ அந்த ஐடியாவால் பிரயோசனம் இல்லை என்பது என் நம்பிக்கை. முதலில் மனிதர்களில், அடுத்து அவர்களது திட்டத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்று எல்லோரும் சொல்வார்கள். என் கருத்து நேர்மாறானது. ஒருவர் கெட்டிக்காரராக இருக்கலாம், ஆனால் அவரது திட்டம் மோசமாக இருந்தால் அவர் அதை மிகச் சிறப்பாக செய்தாலும் முதலீட்டுக்கேற்ற பலன் கிடைக்காது. அடுத்தவர்களது பண நேர விரயத்தை குறைப்பவர்கள்தான் பணம் சம்பாதிக்க முடியும். இது எனது சித்தாந்தம். இரண்டாவது, you also need to have a moat. The term economic moat, coined and popularized by Warren Buffett, refers to a business ability to maintain competitive advantages over its competitors in order to protect its long-term profits and market share from competing firms. புதிய ஊபராகவோ கூகிளாகவோ இருக்க வேண்டும் என சொல்லவில்லை. செய்வது புதியதாக, மற்றவர்கள் செய்யாததாக, அதே சமயம் மிக எளிதாக வெளிப்படையானதாக இருக்க வேண்டும். அதே சமயம் மிக எளிதாக வெளிப்படையானதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு துறையிலும் பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறார்கள். அவர்கள் செய்வதையே நாம் சிறிய மாற்றங்களுடன் செய்தால் யாரும் நம்மை பொருட்படுத்த மாட்டார்கள். மூன்றாவதாக, யாராவது என்னிடம் இந்த துறையில் 20 பேர் இருக்கிறார்கள், ஆனால் யாருமே இதை செய்யவில்லை, நான் தான் இதை செய்கிறேன் என்றால் ஹூப்ஸ் என்பேன். ஏனென்றால் அமெரிக்கா மாதிரி நாட்டில் யாரும் அதை செய்யவில்லை என்றால் ஏற்கனவே யாரோ அதை செய்ய முயன்று தோற்றுவிட்டதாக அர்த்தம். நம் ஊரில் காய்ந்த மரம்தான் கல்லடிப்படும் என்று சொல்வார்களே அது மாதிரி ஏன் யாருமே இதை செய்யவில்லை என்று கேட்பேன். நல்லது, நீங்கள் சேவைகள் பல செய்கிறீர்கள், அது பற்றி சொல்லுங்கள். எனக்கு நன்கொடை சமூக தொண்டு என்ற வார்த்தைகள் பிடிக்காது. செய்வதை என் கடமையாக நினைத்து செய்கிறேன். யாரும் சாகும் போது சொத்தை கையில் கொண்டு போவதில்லை, இதுதான் நிதர்சனம். குடும்பத்திற்கோ நண்பர்களுக்கோ சமூகத்திற்கோ உங்களால் கைமாறு செய்ய முடியாவிட்டால் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒன்றை அடையும் பொழுது வரும் மகிழ்ச்சியை விட கொடுக்கும் பொழுது வரும் மகிழ்ச்சி பல்லாயிரம் மடங்கு அதிகம். இந்த சமூகம் எனக்கு தன்னம்பிக்கை உற்சாகம் எல்லாவற்றையும் கொடுத்தது. அதற்கு நான் திரும்பி தருவது இது. டாலர் கணக்கில் நான் செய்தது பெரிதாக தெரியலாம், ஆனால் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி காலத்தால் செய்த உதவி சிறிதனும் ஞானத்தின் மான பெரிது. எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்போது கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். That is why in financial models they do discounted cash flow analysis to factor in the opportunity cost of time. இது எப்படி என்றால், எனக்கு 20 வருடங்களுக்கு முன் ஒருவர் $1,000 கொடுத்தார், நான் அவருக்கு அதே $1,000 திருப்பி கொடுக்கிறேன் என்பதல்ல. பணவீக்கம், நான் அந்த பணத்தால் அடைந்த பலன் முதலானவற்றை கணக்கிட்டால் அதன் மதிப்பு இன்று $50,000 or $100,000 வரலாம். 30 வருடம் முன் $1 நீங்கள் வாங்கியிருந்தால் இன்று $1,000,000 திருப்பி கொடுத்தாலும் ஈடாகாது. உங்களுக்கு பிடித்த புத்தகங்கள் எவை? ஏன் பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், 4000 திவ்ய பிரபந்தம், பொன்னியின் செல்வன், திருக்குறள், வணிகம் குறித்த புத்தகங்கள். நான் பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், வால்மீகி ராமாயணம், கம்பராமாயணம், வாழ்க்கை மேலாண்மை இவற்றை பற்றிய புத்தகங்களை அதிகம் படிப்பேன். நம் நாட்டில் மகாபாரதத்தை 5வது வேதம் என்று சொல்வார்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் என்றால் அதற்கு கண்டிப்பாக மகாபாரதத்தில் விடை கிடைக்கும். அதில் 1.25 லட்சம் ஸ்லோகங்கள் உள்ளன. உங்கள் கேள்விக்கு மகாபாரதத்தில் விடை கிடைக்காவிட்டால் அந்த கேள்வி பயனற்றது. அதில் கிருஷ்ணர் தூது வருவதற்கு முந்தைய நாள் இரவு விதுரருக்கும் திருதராஷ்டிரனுக்கும் இடையில் நடக்கும் விவாதம் மிகச்சிறப்பானது. விதுர நீதி நீங்கள் படிக்கும் எல்லா மேலாண்மை புத்தகங்களையும் விட உயர்வானது. உங்களுடைய தொண்டு நிறுவனம் பற்றி சொல்லுங்கள். இது மிக சாதாரணமாக தொடங்கியது. நான் அமெரிக்கா வந்த பின் எங்கள் ஊரில் ஒரு குழந்தை கூட வறுமை காரணமாக படிப்பை நிறுத்தியதில்லை என்று நினைக்கிறேன். யாரானாலும் கஷ்ட காலத்தில் என்னை அணுக முடியும் என்பது தெரியும். இன்று கூடவா? ஆமாம், நான் இந்தியா போகும் போதெல்லாம் எப்படியும் ஒரு 50 பேராவது படிப்பு வேலை வாய்ப்பு விஷயமாக என்னை பார்க்க வருவார்கள். அனாதை ஆசிரமத்திலிருந்தும் வருவார்கள். நான் ஒரே ஒரு நாள் தான் இருப்பேன். நான் சொல்லாமலே எப்படியோ அது தெரிந்துவிடும். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருந்தது. நான் அங்கு சென்றேன். அது காந்தி கிராமம் ஆசிரமம். அது சுமாரான நிலைமையில் இருந்தது. நான் அவர்களிடம் குழந்தைகளுக்கு ஏன் இன்னும் நல்ல உணவு இருப்பிடம் தரக்கூடாது என கேட்டேன். ஒரு குழந்தையை பராமரிக்க ₹1,000 தேவை என்றால் ₹100 தான் கிடைக்கிறது என்றனர். பாக்கி ₹900 நான் தருவதாக ஒப்புக்கொண்டேன். இதனால் சுற்று வட்டாரத்தில் 400 குழந்தைகள் பயன்பெற்றனர். வேறொரு கிராமத்தில் ஊனமுற்ற குழந்தைகளுக்கான ஆசிரமம் இருக்கிறது. அங்கு கட்டிடம் கட்ட கம்ப்யூட்டர், ஹியரிங் எய்ட், தையல் மிஷின், பையன்களுக்கு சைக்கிள் எல்லாம் வாங்க உதவினோம். தொழிற்கல்வி பள்ளி தொடங்க உதவினோம். பிறகு நிறைய முதியோர் இல்லங்களை தத்தெடுத்து கொண்டோம். மேற்கத்திய நாடுகளிடமிருந்து எதை கற்றுக்கொண்டார்களோ இல்லையோ, பெற்றோரை புறக்கணிக்கும் இந்த கலாச்சாரத்தை நம்ம அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இந்த நன்றி கிட்டத்தனம் அறவே பிடிப்பதில்லை. நமது பெற்றோர்கள் இல்லாவிட்டால் நாம் தற்போது இருக்கும் நிலைமையை அடைந்திருக்க முடியாது. அவர்கள் நமக்கு எரிச்சல் ஊட்டலாம், நம் வாழ்க்கையில் குறுக்கிடலாம். நமக்கு உயிர், படிப்பு, வாழ்க்கை எல்லாம் கொடுத்த அவர்களிடம் நாம் பொறுமையாக விட்டு கொடுத்து போக வேண்டும். சம்பளம் கொடுக்கிறார் என்பதால் யாரோ ஒருவரின் இடுபடிகளுக்கெல்லாம் நாம் ஒத்துப்போவதில்லையா? பணக்காரர், ஏழை இருவருமே பெற்றோரை தம்முடன் வைத்துக் கொள்ள விரும்புவதில்லை. அதனால் இங்கு அங்கு இருவிதமான முதியோர் இல்லங்கள் உள்ளன. பணம் பெறும் முதியோர் இல்லம், இலவச முதியோர் இல்லம், இரண்டுமே தவறுதான். நான் இலவச முதியோர் இல்லங்களுக்கு பணம் கொடுத்து உதவ தொடங்கினேன். பிறகு அருகில் இருந்த ஒரு ஆசிரமம் பற்றி தெரிய வந்தது. அவர்கள் அந்த ஆசிரமத்தில் மட்டுமல்லாமல் திருநெல்வேலி மாவட்டத்தில் 800 கிராமங்களுக்கு சென்று 90,000 குழந்தைகளுக்கு தேவையானவற்றை செய்கின்றனர். ஊனமுற்ற குழந்தைகளும் இதில் அடக்கம். ஆரம்பத்தில் சிறிது பணம் கொடுத்து உதவினேன். பிறகு அவர்கள் உதவி கேட்டு அனுப்பும் இமெயில்களை பார்த்துவிட்டு அவர்கள் இதற்கு செலவிடும் நேரத்தை குழந்தைகளுக்கு உதவுவதில் செலவிட்டால் நன்றாக இருக்கும் என நினைத்தேன். உங்களது தேவை என்ன என்று கேட்டேன். ஒரு தொகையை சொன்னார்கள். அதை கொடுத்தேன். இப்படித்தான் அந்த 90,000 குழந்தைகளையும் நான் தத்தெடுத்துக் கொண்டேன். இந்த வருடம் இறப்பதற்கு முன் என் அம்மா அந்த ஆசிரமத்துக்கு கொடுத்ததுதான் கடைசி காசோலை. எங்கும் என் பெயரை போட வேண்டும் என நான் சொல்வதில்லை. வற்புறுத்தினால் என் அம்மாவின் பெயரை போட சொல்வேன். பெரிய பிள்ளையாக முடியாவிட்டாலும் பேர் சொல்லும் பிள்ளையாக வேண்டும் என்று நினைப்பவன் நான். உங்கள் அம்மா சொன்னதற்கே திரும்புவோம். இரண்டாவதாக வருபவரை யாருக்கும் நினைவிருக்காது என்று கூறியதாக சொன்னீர்கள். எவ்வளவு ஆழமாக இதை நீங்கள் நம்புகிறீர்கள்? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனால் நான் இருக்கும் இடத்திலேயே திருப்தி அடைவதில்லை. ஏழையாக இருந்தபோது கூட யாரிடமும் பொறாமைப்பட்டது கிடையாது. பொறாமை ஒரு சுமை. நாம் ஒன்றில் மிகச் சிறந்தவராக இருக்க வேண்டும் என்று நினைப்பது தொட்டுணர முடியாத ஒரு இலக்கு. ஆனால் யாராவது ஒருவரை விட என்று அளவுகோல் வைத்துக் கொண்டால் பிறகு அது பெரும் சுமையாகிவிடும். நான் கடின உழைப்பாளி. Tell people that I work very seriously, but I don't take myself seriously. ஏதேனும் இலக்கை அடைய கடுமையாக உழைக்கிறீர்களா? நான் இலக்குகள் பற்றி கவலைப்படுவதில்லை. I believe in controlling the controllables. The inputs matter more than the outputs. I work backwards from customer experience. I want to make the best product. நான் 100 மில்லியன் டாலர் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் வேலையை தொடங்குவதில்லை. நான் எதிர்பார்த்த ரிசல்ட் வரவில்லை என்றால் வேலையை மறுபடியும் தொடங்குவேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழ்க்கை என்பது குறைகளை களைவதற்கான இடைவிடாத முயற்சி. I never burden myself with perfection. Ken Blanchard போன்றோரை படித்திருக்கிறேன். ஆனால் மினிமைசிங் இம்பர்ஃபெக்ஷன் என்கிற காயினேஜ் இப்பொழுதுதான் முதன் முதலாக கேட்கிறேன். அதுதான் உண்மை. பெர்ஃபெக்ட் என்று யாரையாவது காட்ட முடியுமா? ஸ்ரீகிருஷ்ணர் மட்டும்தானே பெர்ஃபெக்ட் ஆனவர். இதுதான் வாழ்க்கை. யாரும் குறையற்ற நிலையை அடைய முடியாது. அதே சமயம் தொடர்ந்து தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். மனித மூளை அப்படித்தான் வேலை செய்கிறது. எவ்வளவு உயர்நிலையை அடைந்தாலும் மேலும் அதை செம்மைப்படுத்தவே முயற்சிக்கும். மனித மனம் இலக்குகளை பற்றி கவலைப்படவில்லை என்று சொல்லும் போது இலக்குகளே இல்லை என்பது பொருளல்ல. நீங்கள் பயணத்தை ரசிக்கவில்லை என்றால் இலக்கையும் ரசிக்க முடியாது என்பேன். நான் வாழ்க்கை, தொழில் எல்லாவற்றையுமே ஒரு பயணமாக பார்க்கிறேன். அதை நன்கு ரசிக்க விரும்புகிறேன். வழியில் நல்ல காட்சிகள், மறக்க முடியாத இடங்கள், இடிமழை எல்லாம் வரலாம். அதைத்தான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையில் 2:38 சுகதுகே சமே கிருத்வா லாப லாபௌ ஜயா ஜயோ என்று சொல்கிறார். சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாவற்றையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்பது பொருள். எல்லா சூழலிலும் மனதில் சமநிலை வேண்டும். இளம் இந்திய பெற்றோருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அவர்கள் இந்திய கலாச்சாரத்தை குழந்தைகளுக்கு கற்றுத்தர மிகவும் பாடுபடுகிறார்கள். பரதநாட்டியம், தமிழ்ச்சங்கம், சயின்ஸ் கிளப் என்று பல வழிகளில் முயற்சிக்கிறார்கள். நீங்கள் உங்கள் பெற்றோரை எந்த அளவுக்கு மதிக்கிறீர்கள்? நீங்கள் இந்தியா செல்லும் போதோ அல்லது அவர்கள் இங்கு வரும்போதோ எவ்வளவு நேரம் அவர்களுடன் செலவிடுகிறீர்கள்? கர்ப்ப காலத்தில் மட்டும் அவர்களை உதவிக்கு அழைத்தால் போதாது. உங்கள் குழந்தைகள் இந்தியர்களாக வளர வேண்டும் என்றால் அவர்களை அடிக்கடி இந்தியாவுக்கு அழைத்துச் செல்லுங்கள். அவர்களுக்கு அந்த பாரம்பரியம் வர வேண்டுமானால் முதலில் நீங்கள் வழிகாட்டியாக இருங்கள். நீங்கள் உங்கள் பெற்றோரையும் சகோதர சகோதரிகளையும் நல்ல விதமாக நடத்தினால் அவர்கள் நம் பண்பாட்டை கற்றுக்கொள்வார்கள். குழந்தைகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அவர்கள் மீது அழுத்தம் அதிகம். அவர்களது பெற்றோர்கள் இங்கு வந்து நிறைய சாதித்துள்ளனர். நல்ல வேலை, வீடு, பணம் என வசதியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிள்ளைகளிடம் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. நான் குழந்தைகளுக்கு சொல்வது இதுதான். பெற்றோரின் வெற்றி உங்களுக்கு ஒரு சுமையாகி விடக்கூடாது. அதை ஒப்பீட்டு அளவுகோலாக வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்கள். மனித குலத்திற்கு சேவை செய்வதன் மூலம் கடவுளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். கிரிக்கெட் விளையாடுவீர்களாமே? ஆமாம், ஒவ்வொரு வாரமும் தமிழ் புத்தகங்கள் படிப்பேன். தமிழ் பாட்டு கேட்பேன். இளையராஜா, SPB இவங்க பாட்டு பிடிக்கும். அப்பப்ப ரகுமானும் கேட்பேன். தமிழ் சினிமா ஒன்று கூட விடமாட்டேன். ரஜினிகாந்த் விசிறி. டாலஸ் போனா சரவண பவன் சாப்பாடு தான். இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் எவரானாலும் விருந்துக்கு அழைத்து செல்வேன். இவர் கூட போனா இந்திய உணவு தான் கேலி எல்லோரும் செய்வார்கள். பிடிக்காட்டி பரவாயில்லைன்னு சொல்லிடுவேன். அதனால் நான் ப்ரொஃபஷனல் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. என்னுடைய வாழ்க்கை முறை இது. அதற்காக நான் வெட்கப்படவில்லை. பிடித்த உணவு இட்லி சாம்பார், ஹைதராபாதி வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடேரியன் உணவு தான் சாப்பிடுவேன். பிடித்த நடிகர் ரஜினிகாந்த், பிடித்த நடிகை தீபிகா படுகோனே, பிடித்த கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர், பிடித்த தலைவர் MGR. அப்படியா, ஏன் எம்ஜிஆரை பிடிக்கும்? அவர் பல தடைகளை எதிர்த்து போராடினார். சினிமா துறைக்கு மிகவும் தாமதமாக வந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் புகழ் பெற்று பின் வெளியே போய் தனி கட்சி தொடங்கி முதல்வரானார். சத்துணவு, இலவச கல்வி போன்ற திட்டங்களை தொடங்கினார். அவர் அதிகம் படித்தவர் அல்ல என்றாலும் கல்வியின் அருமையும் பசியின் கொடுமையும் தெரிந்திருந்தது. இன்று வரை தான் பட்ட கஷ்டங்கள் மற்றவர்கள் படக்கூடாது என்று முயற்சித்தார். That is what I call as legacy. நிறைய பேங்க் பேலன்ஸோ பெரிய கட்டிடங்களோ லெகசி அல்ல, அடுத்த தலைமுறையின் முன்னேற்றம்தான். அவர் பெயரை சொல்லி இன்னும் அரசியல் நடத்த முடிகிறதே. வேட்டைக்காரன் படத்தில் மாபெரும் சபையனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மல்லவன் இவனென்று போற்றி புகழ வேண்டும் என்று ஒரு பாட்டு உண்டே, அதுபோலவே வாழ்ந்துவிட்டு போனார். வெகு அழகு. அவ்வளவுதான் சார், நான் ஒரு சராசரி மனிதன். கடவுளின் நாடகத்தில் முதல் வசதியானவனாக இருந்தேன், பிறகு ஏழையானேன், மறுபடியும் பணக்காரனானேன். இந்த வாழ்க்கை ஒரு வட்டம், போகும்போது ஒன்றும் கொண்டு போக முடியாது, தனியாகத்தான் திரும்பி போக வேண்டும். இவர் பேசுவது வரட்டு வேதாந்தமாக அல்லாமல் சமுதாயத்துக்கு பயன்படுகிற, அதே நேரத்தில் ஒரு தனி மனிதராக இவரையும் வாழ்வின் பல கடங்களிலும் ஜொலிக்க செய்கிற வேதாந்தமாக இருக்கிறது. ஐ ஒர்க் வெரி சீரியஸ்லி பட் ஐ டோன்ட் டேக் மை செல்ஃப் சீரியஸ்லி என்பதற்கேற்ப அவரது குரலில் தன்னை கிண்டல் எடுத்துக் கொள்ளும் துணியை நீங்கள் கற்பனைதான் செய்து கொள்ள வேண்டும். அச்சில் காண்பிக்க முடியாது. எவ்வளவு பெரிய விஷயத்தை கூறினாலும் அதில் பெருமை துணிப்பதில்லை என்பதும் உண்மை. அங்கேதான் அவர் சராசரி மனிதனிலிருந்து வேறுபடுகிறார் என்று மனதில் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் சொல்லவில்லை. நன்றி சார் என்று மட்டும் சொல்லி வியப்படங்காமலே விடைபெறுகிறோம். இரண்டு பாடங்கள். ஒரு நாள் அறிவியல் வகுப்பில் விளையாட்டுத்தனமாக இருந்தேன். ஆசிரியர் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் எனக்கு அதில் பதில் தெரியவில்லை. நன்றாக படிப்பதால் வகுப்பில் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என நினைத்தாயா? 10ஆம் வகுப்பு பாடமே உனக்கு முழுதும் தெரியாது. நீதான் உலகத்திலேயே பெரிய புத்திசாலி என்று நினைத்து கொள்ளாதே என்றார். நான் அங்கேயே அழுது விட்டேன். படிப்பு விஷயத்தில் நான் அதுவரை அவமானப்பட்டதில்லை. வகுப்பு முடிந்ததும் அவர் என்னிடம், கவலைப்படாதே, நான் இன்னும் அந்த பாடத்தை நடத்தவே இல்லை, உனக்கு பாடம் புகட்டவே அப்படி செய்தேன் என்றார். அன்று நான் விடுதி வார்டனிடம் இரவு முழுவதும் விழித்து படிக்க அனுமதி வாங்கினேன். ஒரே இரவில் 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் முழுவதையும் படித்தேன். அந்த ஆசிரியரிடம் எந்த பாடத்திலிருந்து வேண்டுமானாலும் கேள்வி கேளுங்கள் என்றேன். அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நான் சரியாக பதில் சொன்னேன். இதில் நான் இரண்டு விஷயங்கள் கற்றுக்கொண்டேன். ஒன்று, முடியாதது என்று எதுவும் இல்லை. இரண்டாவது, நம்முடைய எந்த சாதனையும் போதுமானதல்ல. கல்ராமன், தவிர்க்கப்பட்ட தற்கொலை. கிட்டத்தட்ட 50,000 குழந்தைகள் நமது நிதி உதவியால் பலனடைந்துள்ளனர். அதில் ஏழை பிராமண குடும்பம் ஒன்றை மறக்க முடியாது. அப்பா கோவில் அர்ச்சகர், இரண்டு பெண்கள், முதல் மகளின் திருமணத்திற்காக சேர்த்து வைத்த பணம், நகை எல்லாம் திருமணத்திற்கு ஒரு மாதம் முன் களவு போய்விட்டது. இடிந்து போய்விட்டார்கள். குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்திருந்தனர். இது எனக்கு பின்னால் தான் தெரிய வந்தது. அப்பொழுது எதேச்சையாக நான் என் கிராமத்துக்கு சென்றிருந்தேன். அவர்கள் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். யாரோ சொல்லி என்னை பார்த்து வந்தனர். ரொம்பவும் கௌரவமானவர்கள். பணம் கேட்க தயக்கம் அவர்களுக்கு. நான் எல்லோரிடமும் சிரித்து பேசி தயக்கத்தை போக்கிவிடுவேன். களவு போன பொருட்களின் மதிப்பு 100,000 குறைவாகவே இருந்தது. நான் அதை கொடுத்ததோடு கல்யாண செலவையும் ஏற்றுக்கொண்டேன். இரண்டாவது பெண் நன்றாக படிப்பார். வறுமை காரணமாக படிப்பை நிறுத்திவிட்டார். நீ என்ன செய்ய விரும்புகிறாய் என்று கேட்டேன். அவர் நர்ஸாக வேண்டும் என்றார். அதற்கு தேவையான பணமும் கொடுத்தேன். பின் அதை மறந்து விட்டேன். நான் ஒருவருக்கு பண உதவி செய்தேன் என யாரிடமும் சொல்லிக் கொள்வதில்லை. யாரிடமும் அதை சொல்லக்கூடாது என்பது என் குடும்பத்தினருக்கும் எனது கட்டளை. நாம் செய்த நல்லவற்றை வேறு 3வது மனிதரிடம் சொன்னால் அந்த செயலுக்கான பலன் நமக்கு கிடைக்காது. இப்போது ஏன் சொல்கிறேன் என்றால், 3 வருடம் கழித்து 2வது மகளிடமிருந்து எனக்கு கடிதம் வந்தது. அதில் அவர் தான் நர்ஸாகிவிட்டதாகவும் தன் சகோதரியும் சுகமாக இருப்பதாகவும் எழுதியிருந்தார். தாய் தந்தையருடன் சென்னையில் இருப்பதாக எழுதியிருந்தார். அதில் அவர் என்னை அன்று சந்திக்காமல் இருந்திருந்தால் குடும்பம் முழுவதும் தற்கொலை செய்து கொண்டிருக்கும் என எழுதியிருந்தார். நான் அந்த கடிதத்தை என் மனைவியிடம் காட்டிவிட்டு உடனே கிழித்து போட்டுவிட்டேன். அதை திரும்ப திரும்ப படித்தால் தலைக்கணம் வந்துவிடக்கூடும் என்பதுதான் காரணம். கல்ராமன், சூப்பர் ஸ்டார் நடித்தாலும் படம் தோற்கலாம். நான் கல்வித்துறையில் இருக்கிறேன். யாராவது என்னிடம் வந்து இதில் புதியதாக செய்கிறேன் என்று கூறினால் அதற்கு அர்த்தம் இப்போதிருக்கும் நிலையில் அவர் அதில் பணம் போடக்கூடாது என்பது. நீங்கள் எதையோ உணர்ச்சி வசப்பட்டு செய்கிறீர்கள். ஆர்வத்துக்கும் உணர்ச்சி வசப்படலுக்கும் வித்தியாசம் உண்டு. சார்பின்மைதான் அப்ஜெக்டிவிட்டி. அந்த வித்தியாசம், யார் ஆர்வத்துடன் வேலை செய்கிறார்களோ அவர்களைத்தான் நான் விரும்புகிறேன். உங்கள் திட்டம் வெற்றி பெறும் என்பதற்கு 20 காரணங்கள் சொல்லலாம். ஆனால் அது தோற்பதற்கான 5 காரணங்களை சொல்ல முடியாவிட்டால் உங்களால் நடுநிலையில் யோசிக்க முடியவில்லை என்று பொருள். ஏனென்றால் எதுவும் தோற்பது சாத்தியம், அது பிழைத்தால் அதிர்ஷ்டம். கடவுளின் கருணையால் மட்டுமே பணம் சம்பாதிக்க முடியும். இப்படி நினைத்துதான் தொழிலை தொடங்க வேண்டும். அடுத்து மனிதர்கள், அவர்களும் எனக்கு முக்கியம்தான். ஆனால் ஒரு சூப்பர் ஸ்டாரே நடித்தாலும் படம் மோசமாக இருந்தால் தோற்று போகும். கதை மிக முக்கியம். அதுபோல எந்த துறையிலும் சிறந்த மனிதர்கள் முக்கியம்தான். ஆனால் திட்டம் சிறப்பானதாக இருப்பது அதைவிட முக்கியம். இல்லாவிட்டால் வருமானம் பார்க்க முடியாது. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.